ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் நாம் அவருடைய சமூகத்தில் நெருங்கி வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்து அவரோடு கிட்டி சேர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பல நேரத்தில் இவைகள் தவறும் பொழுது நாம் ஆசீர்வாத குறைச்சலை நாம் சந்திக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம் இருதயத்தை திறந்து நாம் அவரோடு இணைந்து கிட்டி சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்கு எப்பொழுதும் மிகவும் பிரியமானவர்களாக மாறிவிடுகிறோம். இந்த செய்தியின் மூலமாக அவருக்கு பிரியமாக நம்மை அர்ப்பணிப்பது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராய் மாறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தர் கடந்த நாட்கள் என்னென்னு தெரியல ஒரே விதமாக செய்தியை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலே கர்த்தரால் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்தார். இப்பொழுதும் இந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:23 வாசிக்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும்
பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது.
நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் நீ சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இங்கே பார்க்கும் பொழுது காபிரியேல் தூதன் தானியேல் தீர்க்கதரிசியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நீ மிகவும் பிரியமானவன். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன். இந்த மிகவும் பிரியமானவனாய் இந்த தானியேல் இருந்ததினால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது. அப்ப தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பதில் நமக்கு அனுப்பப்பட்டுவிடும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே, ஜெபிச்சு முடிக்கணும் இல்லை, ஆரம்பிக்கும் பொழுதே பதில் பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்டு விடும். அதுதான் தானியேலுக்கு அங்கே நடந்தது. அப்ப தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதில் நம்ம என்னைக்குமே கவனமா இருக்கணும். அல்லேலூயா. வேதம் முழுவதையும் நான் கவனித்து பார்த்த யாரெல்லாம் பிரியமானவர்களா இருக்கிறாங்க பார்க்கும் பொழுது பிரியமானவர்கள் என்ற வார்த்தை நிறைய பேருக்கு வருது. ஆனால் மிகவும் பிரியமானவன் இந்த வார்த்தை பைபிளில் தானியேலுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. மிகவும் பிரியமானவன் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட வார்த்தை. மிகவும் பிரியமானவன், சாதாரண பிரியமானவன் அல்ல, மிகவும் பிரியமானவன். அப்ப கர்த்தருக்கு இவன் மிகவும் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய காரியங்கள் மிகவும் பிரியமா இருக்கு. வேதத்தில் இந்த பிரியமானவன் என்று சொல்லப்பட்ட நிறைய பேருக்கு ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது இல்லையா. இந்த தானியேல் தீர்க்கதரிசியில் இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. 10:11 வாசியுங்கள். அது பின்பு 19 வாசிப்போம்.
அவன் என்னை நோக்கி,
அவன் அதே காபிரியேல் தூதன், அவன் என்னை நோக்கி,
பிரியமான புருஷனாகிய தானியேலே.
பாருங்க மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமான புருஷனாகிய தானியேலே. 19 வாசிக்கலாம்.
பிரியமான புருஷனே
பயப்படாதே. போதும், பிரியமான புருஷனே. பாருங்க இந்த புத்தகத்திலேயே திரும்ப திரும்ப வருகிறது, பிரியமான புருஷனாகிய தானியேலே. பிரியமான புருஷனே, எல்லாத்தை விட முக்கியம், நீ மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 3:17 பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நேரடியாய் சொன்னார், நான் உம்மில் பிரியமாய் இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். 3 யோவான் நிருபத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், யோவான் அப்போஸ்தலன் காயு என்ற மனுஷனுக்கு அந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தை எழுதும் பொழுது அந்த நிருபத்தில் இருக்கிறதே கொஞ்ச வசனம், ஒரே அதிகாரம், அந்த ஒரே அதிகாரம் அந்த 14 வசனங்களிலே 3 முறை சொல்றாரு. 2வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். 5வது வசனம் சொல்லுகிறது, நீ பிரியமானவன். பின்பு 11வது வசனம் சொல்லுகிறது, நீ பிரியமானவன். அந்த ஒரே அதிகாரம் உள்ள அந்த சின்ன புத்தகத்தில் யோவான் அப்போஸ்தலன் காயு என்ற அந்த மனுஷனை 3 விசை பிரியமானவன் 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 என்று 3 விசை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில கவனிக்கணும், கர்த்தருக்கு நாம பிரியமானவர்கள் என்ற சாட்சி நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம பிரியமானவர்கள் என்ற சாட்சி வாங்குவதுதான் மிக 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 முக்கியம். அதிலும் எல்லாவற்றை பார்க்கிலும் தானியேலை போல மிகவும் பிரியமானவன் என்ற சாட்சி நாம் தேவ சமூகத்தில் வாங்க வேண்டும். ஆமேன். மிகவும் பிரியமானவன் என்ற சாட்சியை தேவ சமூகத்தில் நாம் வாங்க வேண்டும். சரி, இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஏன் இந்த தானியேல் இந்த இடத்தில் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டான், அதான் நமக்கு முக்கியம். இந்த இடத்தில் இந்த 9 அதிகாரம் வரையிலும் கர்த்தர் அவன் அப்படி நடத்தி கொண்டே வருகிறார். முதல் அதிகாரத்திலேயே தானியேல் தன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவனுடைய வாழ்க்கையின் சாட்சியில நல்லா வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த 9:23 திடீரென்று நீ மிகவும் பிரியமானவர் என்று அவன் வர்ணிக்கப்படுகிறான். பின்பு 10வது அதிகாரத்தில் 2 முறை பிரியமானவர் என்று சொல்லப்படுகிறான். ஏன் இந்த 9வது அதிகாரத்தில் என்னதான் நடந்தது, ஏன் இந்த இடத்துல அவன் மிகவும் பிரியமானவராய் திடீரென்று மாறி போனான் என்பதை நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையிலே இதற்கு ஒரு காரணம் இருக்கும். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாம சொல்ல மாட்டார். அப்ப இந்த 8 அதிகாரத்தில் இல்லாத ஒரு காரியம் இந்த 9வது அதிகாரத்தில் என்னமோ சம்பவித்து இருக்கிறது. அதனால இந்த 9வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவனுடைய லெவல் இன்னும் மேல போயிடுச்சு. அதுக்கு முன்பாக 1வது அதிகாரத்திலிருந்தே தானியேல் கர்த்தருக்கு பிரியமான வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனது 9வது அதிகாரத்தில் வந்த உடனே மிகவும் பிரியமானவன் என்ற நிலைமைக்கு அவன் உயர்த்தப்பட்டு விட்டான். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். இதை மனசுல ஆழமா பதிச்சுங்க, நான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மகனாய் இருக்கணும், நான் என் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு மகளாய் நான் வாழ வேண்டும். அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவது எளிது, ஆனால் அவரால் பிரியமானவன் மிகவும் பிரியமானவர் என்று சாட்சி பெறுவது ரொம்ப அரிது. அந்த சாட்சியை நீங்களும் நான் கண்டிப்பாய் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 9வது அதிகாரத்தில் என்ன நடக்குது என்று பார்த்தால், இந்த 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் ஒரே ஒரு ஜெபம் தான் இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. இந்த 9வது அதிகாரத்தில் வேற ஒண்ணும் கிடையாது. 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு ஜெபம், தானியேல் ஒரு ஜெபம் செய்யலாம். 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவன் ஒரு நாள் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப நாம வாசிப்போம், 2 வசனங்களை முதல்ல வாசிக்கலாம்.
கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1வது வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர
எழுபது
வருஷம் செல்லும் என்று
70 வருஷங்கள் செல்லும் என்று
கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை
புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு நாள் தானியேல் இந்த இடத்தில் வேத வாக்கியங்களை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ரகசியம் அவனுக்கு வெளிப்பட்டது. இந்த பின்னணி என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நாட்களில் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தார்கள். ஆகினாலே கர்த்தர் அவர்களை நேபுகாத் நேச்சார் என்ற பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் கீழாக கர்த்தர் தாமே இவர்களை ஒப்புக் கொடுத்திருந்தார். இந்த யூதாவுடைய கடைசி ராஜா யோயாக்கீம். அந்த யோயாக்கீம் என்ற ராஜா மிகவும் துன்மார்க்கனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதை நீங்க ராஜாக்களின் புஸ்தகத்திலையும் நாளாகம புஸ்தகத்திலையும் படிச்ச நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அந்த யோயாக்கீம் என்கிறவன் தான் யூதாவின் கடைசி ராஜா. அந்த கடைசி ராஜா மிகவும் துன்மார்க்கனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்பாக இருந்த மனாசை போன்றவர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் இருந்தார்கள். ஆகையினாலே கர்த்தராகிய ஆண்டவர் அன்றைக்கு இருந்த ஜனங்களை தேவ சமூகத்திலே அவர்களை கர்த்தர் புறக்கணித்தார். புறக்கணித்து அவர்களை பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் கீழ் கர்த்தர் அவர்களை அடிமைகளாய் ஒப்புக் கொடுத்தார். நேபுகாத்நேச்சார் அவர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தான். அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அப்படி சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறதான காலகட்டத்திலே அங்கே ராஜ குலத்தாரில் மாசில்லாதவர்கள், திறமையுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ள சில வாலிபர்களை அவன் தெரிந்து கொண்டு அவர்களை அரசவையிலே சேவிக்க வைப்பதற்காக அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அப்படி பிடித்துக் கொண்டு போகப்பட்டதான ஒரு கூட்ட வாலிபர்களுக்குள் இந்த தானியேலும் ஒருவனாயிருந்தான். இந்த தானியேல் அப்படி சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டு அவன் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே அந்த அரண்மனையிலே கொண்டு போய் வைக்கப்படுகிறான். அங்கே வைக்கப்பட்ட பின்பு அவர்கள் காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது, நாட்கள் கடந்து போகிறது, வருடங்கள் கடந்து போகிறது. இவன் வாலிபனாய் போனான். இப்பொழுது கிட்டத்தட்ட நல்ல வயது உள்ளவனாய் மாறிவிட்டான். ஆனால் இன்னும் அந்த பாபிலோனிய சிறையிருப்பு முடியவில்லை. பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுந்தது, அதன் பிறகு மேதிய சாம்ராஜ்யம் வந்தது, பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது. அந்த சாம்ராஜ்யத்தின் காலத்திலும் கூட இவர்கள் இன்னும் அங்கே அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட அந்த சாம்ராஜ்யங்கள் மாறினாலும் இவருடைய அடிமைத்தனம் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு நாள் தானியேல் வேதத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறான். வாசிக்கும் பொழுது இந்த சிறையிருப்பை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தில் எரேமியா மூலமாய் கர்த்தர் அறிவித்திருந்தார். என்ன அறிவித்திருந்தார்? 70 வருஷங்கள் இந்த சிறையிருப்பு இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. அதை படித்த உடனே தானியேலுக்குள் ஒரு புதிய உற்சாகம். அவன் எந்த வருஷம் சிறையாக கொண்டு வரப்பட்டான் என்று கணக்கிட்டு பார்க்கிறான். கிட்டத்தட்ட 70 வருஷம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது நெருங்கி வருகிறதை அவன் பார்த்த உடனே அவனுக்குள் ஒரு புதிய உற்சாகம் வந்தது. இப்பொழுது கர்த்தர் நம்மை விடுதலை செய்யக்கூடிய ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் இப்படி இருக்கக்கூடாது. உடனே நாம் தேவ சமூகத்தில் அதற்காக இன்னும் ஜெபிக்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்களானால் ஸ்பெஷலா ஒண்ணும் கிடையாது. என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை இருக்கிற ஒரே ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஜபம். அது ஒண்ணுதான் ஸ்பெஷல். அவர் போய் ஓடிவிடு சுவிசேஷன் சொன்னான்னு சொல்லப்படலை. மற்ற விஷயங்கள்லாம் பெரிய இல்லை. அவருடைய வாழ்க்கையில் ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜபம். ஜெபித்தான். ஜெபமே அவனுடைய வாழ்க்கையின் மூலதனமாக இருந்தது. அந்த ஜெபந்தான் அவருடைய வாழ்க்கையில் உயர்த்தினது. அந்த ஜெபந்தான் அவனை உண்மையுள்ளவனாய் வைத்தது. அந்த ஜெபந்தான் அவனை பரிசுத்தவனாய் வைத்தது. அந்த ஜெபந்தான் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தது. அந்த ஜெபந்தான் அவனை ராஜாவுக்கு முன்பாய் பெரிய ஆளாக மாற்றியது. அந்த ஜெபம் தான் அவனை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போய் நிற்க வைத்தது. ஜெபம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி அவன் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அவன் வாழ்க்கையே ஜெபமா தான் இருந்துட்டு இருக்குது. ஆனாலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவன் வாசித்த பிறகு அவன் குறிப்பாக ஒரு ஜபம் செய்கிறான். அந்த ஜபம் தான் இந்த 9 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிப்போம். தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும்
கிருபையையும்
காக்கிற
மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி
உம்முடைய கற்பனைகளையும்
உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம்.
உமது நாமத்தினாலே
எங்கள் ராஜாக்களோடும்
எங்கள் பிரபுக்களோடும்
எங்கள் பிதாக்களோடும்
தேசத்தில் உள்ள சகல ஜனங்களோடும் பேசின
தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம்.
இந்த வார்த்தைகளை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவன் வேதத்திலே வாசித்த பிறகு உடனே அவன் தேவ சமூகத்திலே துக்கிக்கிறான். சில நாட்களை உபவாசத்திற்கு செலவிடுகிறான். பாருங்க, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி சில நாட்கள் உபவாசத்திற்கென்று நியமித்து உபவாசித்து கர்த்தரை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தரை தேட ஆரம்பித்தானா. அவன் செய்த ஜபத்தின் முதல் குறிப்பு 4, 5, 6 வசனங்களிலே கவனித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறதான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தேன்கிறான். பாவ அறிக்கை செய்து அவன் என்ன பாவ அறிக்கை பண்றான் பாருங்க, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே ஆரம்பித்து சொல்லுகிறான், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது 6வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவன் ஜெபத்தின் முதல் பகுதி என்னவென்றால் பாவ அறிக்கை செய்கின்றான். ஏன் தானியேல் மிகவும் பிரியமானவன்? இன்றைக்கு இந்த ஜெபத்தை 5 பகுதிகளாய் உங்களுக்கு பிரித்து காண்பிக்க போறேன். ஏன் அந்த ஜெபத்தில் அவன் மிகவும் பிரியமானவன் மாறிப்போனான்? இந்த ஜெபத்தை உங்களுக்கு 5 குறிப்புகளாய் சொல்ல போறேன். முதல் குறிப்பு, அவன் பாவத்தை அப்பட்டமாக அறிக்கை செய்கின்றான். உள்ளதை உள்ளம்பணி, இவன் ஒரு நல்ல தேவ மனுஷன், இவன் தனக்காகவும் தன்னுடைய முன்னோர்களுக்காகவும் சேர்த்து பாவ அறிக்கை செய்கின்றான். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்கள் ஜெபத்திலே தான் நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் மாற ஆரம்பிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த 8 அதிகாரத்திலே அவன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா இந்த 9வது அதிகாரத்தில் அந்த ஜெபத்துக்கு பிறகுதான் கர்த்தர் வெளிப்படையாய் அவனை பிரியமானவர் என்று புகழ ஆரம்பிச்சிட்டார். 9வது அதிகாரத்தில் ஆரம்பிச்சு 10வது அதிகாரத்தில் 2 தடவை சொல்றாரு. இப்படி பார்க்கும் பொழுது அவனை மிகவும் பிரியமானவர் என்ற நிலைமையில கர்த்தர் வாயார அவனை புகழ்வதற்கு வைத்த காரியம் இந்த பிரதானமான இந்த ஜெபம். இந்த ஜெபத்தின் முதல் பகுதியை பார்க்கும் பொழுது அவன் அப்பட்டமாய் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறான். 6வது வசனத்தை பண்ணிக்கும் போது, உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். அப்போ நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, நாங்கள் பாவம் செய்தோம். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது முதலாவது காரியம், கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய அறிக்கைகள் காணப்பட வேண்டும். உண்மையிலே சொல்ற ஜெபன்றது வந்து 100% நீங்க ஹானஸ்டா இருக்க வேண்டிய ஒரு இடம். அங்க நீங்க ஹானஸ்டா இருந்தாதான் மற்ற இடத்துல நீங்க ஹானஸ்டா இருக்க முடியும். உங்கள் ஜெப அறையிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தால்தான் வெளியில நீங்க உண்மை உள்ளவர்களாய் வாழ முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை, ஆழமா மனசுல பதிச்சுக்கங்க. எவ்வளவு பேர் எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் ஜெப அறையிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால்தான் நீங்கள் வெளியிலே உண்மை உள்ளவர்களாய் வாழ முடியும். ஜெப அறையிலே உண்மை இல்லாதவர்கள் வெளி வாழ்க்கையில் உண்மையாய் வாழவே முடியாது. அதான் காரியம். அப்ப இந்த இடத்தில் அவன் ஜெப அறையிலே உண்மை உள்ளவனாய் தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய முன்னோர்களின் பாவங்களை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அப்பட்டமாக அவன் அப்படியே அறிக்கை செய்தான். நாங்கள் கலகம் பண்ணோம், அநியாயம் பண்ணினோம், அக்கிரமம் பண்ணினோம், உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கேட்காம போயிட்டோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், ஜெப அறையில் கர்த்தருக்கு நீங்க மிகவும் பிரியமானவர்களாய் மாற துவங்குகிற முதல் காரியம், உங்களை ஓப்பனா தேவ சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க தெரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 4:13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம சொல்லிதான் நம்முடைய குறைவு கர்த்தருக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம சொல்லாட்டி கூட நம்முடைய குறைவு என்னன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குறைவும் அவருக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவும் அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. சகலம் அவருக்கு முன்பாய் நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ இதை தேவ பிள்ளைகள் நல்லா உணரணும். நம்முடைய குறைவுகள், குற்றங்கள் எதுவானாலும் சரி, தேவ சமூகத்தில் நீங்கள் தனித்து வரும் பொழுது உள்ளதை உள்ளதும் இல்லதை இல்லதென்றும் அப்பட்டமாக நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அதுக்கு எந்த ஒரு காரணத்தை நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்க கூடாது. உங்கள் குறைவுகளை நீங்கள் நியாயப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. ஒருவேளை மனுஷருக்கு நம்ம குறைவுகளை நம்ம வேற ஏதாவது ரீசன் சொல்லி நியாயப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணலாம். கர்த்தரிடத்தில் அது நடக்காது. ஆமேன். கர்த்தரிடத்தில் நடக்காது. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய அறிக்கைகள் உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். தானியேல் வெளிப்படையாக, நாங்கள் அக்கிரமம் செஞ்சோம், அநியாயம் செஞ்சோம், நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அவன் சொல்லுகிற, அதனாலதான் இப்படி ஆச்சு. அப்போ நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்வது மிக முக்கியம். வேதத்தில் இதை குறித்து கவனித்து பார்க்கும் பொழுது இந்த அறிக்கை செய்கிற விஷயத்தில் மூன்று விதங்கள் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். நேற்று தியானிக்கும் பொழுது இந்த அறிக்கை செய்கிற ஆட்கள் மூணு விதங்கள் இருக்கிறாங்க. இந்த மூணு விதத்தில் நாம் எப்படி இருக்கணுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம் முதல் காரியம் எப்படி இருக்கணும், உள்ளதை உள்ளபடி அப்பட்டமாய் நாம் அறிக்கை செய்யணும். ஆமேன். அப்ப இந்த இடத்தில் அவன் தன்னுடைய குறைவுகளை சொல்லுகிறதற்கு வெட்கப்படவில்லை. தேவ சமூகத்தில் தன்னுடைய குறைவை சொல்லுவதற்கு அவன் வெட்கப்படவில்லை. அப்பட்டமாய் தேவ சமூகத்தில் சொன்னான். கர்த்தர் இப்படித்தான் எதிர்பார்க்கிறார். இன்னும் வேறு ரெண்டு வகையான அறிக்கை செய்தவங்க இருக்கிறாங்க, அதை நம்ம உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ரெண்டாவது ஒரு மனுஷனை பாருங்க, இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். யோசுவாவின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 7 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7 அதிகாரம் முதல் வசனம்.
இஸ்ரவேல் புத்திரர்
சாபத்தீடானதிலே
துரோகம் பண்ணினார்கள்.
எப்படியெனில்
யூதா கோத்திரத்து
சேராவின் குமாரனாகிய சப்தியின் மகன்
கர்மிக்கு பிறந்த
ஆகான் என்பவன்
சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான்.
நல்ல கவனியம். இங்கே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல என்ன நடக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மிகப்பெரிய வெற்றிகளினால் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி. இந்த யோசுவாவின் புஸ்தகம் பார்க்கும் பொழுது தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறதான காரியங்கள் இந்த யோசுவா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் யோர்தானை கடந்து வந்து விட்டார்கள். யோர்தானை கடந்து யோசுவாவின் தலைமையிலே கடந்து வந்த பிறகு இவர்கள் இப்போ தேசத்தை சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்கிறதுக்கு இப்பொழுது பார்த்தால் ஒரு பெரிய ஒரு அரணிப்பான பட்டணம் ஒன்று இருக்கிறது, அதுதான் எரிகோ. இந்த எரிகோ மிகப்பெரிய ஒரு அரணிப்பான பட்டணம். அதை பிடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் அவ்வளவு பலமாக அந்த கோட்டையை கட்டி வைத்திருந்தார்கள். அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. அந்த மகா பெரிய அரணான பட்டணத்தை கர்த்தர் சொன்னாரு, இது உங்கள் கையிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஏன் என்று கேட்டால் அதை பிடிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. 2 பெரிய மதில் சுவர்களால் அது பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மதில் சுவர்களும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 4 ரதங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு அதன் அகலம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அதில் அந்த அளவுக்கு அதிலே மிகப்பெரிய பலமான அரணிப்பான பட்டணமாக இருந்தது. அதை இடித்து உள்ளே போக முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, இது உங்கள் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன். 7 நாட்கள் நீங்கள் சுற்றி வந்து என்னை ஆர்ப்பரிச்ச போதும் ஒப்பு கொடுப்பேனார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாட்கள் சுற்றி வந்தார்கள். 7வது நாளிலே கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் சொன்னது போலவே பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆனா கர்த்தர் சொன்னார், இதை சுலபமா உங்க கையில் ஒப்புக் கொடுக்க போறேன், நீங்க துதிச்சா போதும், நான் ஒப்புக் கொடுக்க போறேன். ஆனால் இந்த எரிகோ என்பது ஒரு சபிக்கப்பட்ட பூமி. இந்த எரிகோவின் ஜனங்கள் சாபத்தின் ஜனங்கள். இந்த எரிகோவின் சகல காரியங்களும் சாபம் நிறைந்தது. ஆகையினால் இந்த பட்டணத்தை நான் உங்க கையில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த பட்டணத்தில் உள்ள எந்த ஒரு பொருளையும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எல்லாமே சபிக்கப்பட்டது. அதனால் இதில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அக்னியில் நீங்கள் சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டமாக கட்டளை கொடுத்திருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அவர் பட்டணத்திற்குள் புகுந்து எல்லாம் பிடிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் ஆகான். இவன் யாரு அதையும் பாருங்க, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவனா? இயேசு கிறிஸ்து பிறந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் இவன். இப்படிப்பட்ட யூதா கோத்திரத்தை சேர்ந்த இந்த ஆகான், இவனுக்கு பொருளாசை. இவன் உள்ள நுழைஞ்ச உடனே பார்க்கறான், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான், பார்த்தா தங்க கட்டி இருக்குது அந்த வீட்டுக்குள்ள. ஒரு பொறுப்பாளம் இருந்துச்சான், ஒரு தங்க கட்டி இருந்துச்சான். உடனே அந்த தங்க கட்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் என்ன செஞ்சான்? குழி தோண்டி புதைச்சிட்டான். ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்க்கறான், பாபிலோனிய சால்வை, கை வேலைப்பாடு நிறைந்ததான காஸ்ட்லியான ஒரு சால்வை இருக்குது, அதையும் கொண்டு வந்தான், தூக்கி கொண்டு வீட்டில் புதைச்சி வச்சுட்டான். இப்படி விலையேற பெற்றதான, கிடைக்க அரிதான சில காரியங்களை கிடைத்த உடனே அதை ரகசியமாய் கொண்டு வந்து தன் வீட்டுக்குள்ளே குழி தோண்டி பத்திரமா புதைச்சி யாருக்கும் தெரியாது என்று சொல்லி ரகசியமாய் இருந்தான். நல்லா கவனிக்கணும், யாருக்கும் தெரியாது, யோசுவாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. அப்ப இந்த ஆகான் செய்த விஷயம் யோசுவாவுக்கு தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாருக்குமே தெரியாது, ஆனால் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இதை பிடித்து பெரிய ஒரு வெற்றி, எரிகோவை பிடித்தது பெரிய ஒரு காரியம். பிடிச்சத பிறகு அடுத்தது இன்னும் ஒரு சின்ன பட்டணம் இருக்குது, அதுக்கு நெக்ஸ்ட் போறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தா ஆயி அப்படின்னு ஒரு சின்ன பட்டணம். அந்த ஆயி இந்த பட்டணம் பார்த்தா சின்ன பட்டணம், உடனே இதை பிடிக்கலாம் என்று சொல்லி யோசுவா வேவுக்காரர் அனுப்புறான். அந்த வேவுக்காரர் போய் பார்க்கறாங்க, பார்த்து விட்டு வந்து சொல்றாங்க, ஆயி ஒரு சின்ன பட்டணம், இவ்வளவு பெரிய எரிகோவையை நம்ம அனாவசியமா பிடிச்சாச்சு, இந்த ஆயி பார்த்தா சின்னதா இருக்குது, இதை பிடிக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லா ராணுவத்தில் கொண்டு போன அவசியமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2000-3000 பேர் போனாலே போது பிடிச்சிட்டு கொண்டு வந்துடலாம் நம்ம என்று சொல்லி ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன பட்டணமா இருந்தது, ஒரு 2000 அல்லது 3000 பேர் போனாலே போதும். நாங்கள் உடனே ரொம்ப கேஷுவல் ஆகிட்டாங்க, ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றியை கண்டதுனாலே இந்த ஆயி அவங்களுக்கு ரொம்ப அற்பமா இருந்துச்சு. சரி, ஒரு ராணுவத்தை ஒரு 2000-3000 பேர் திரட்டி கொண்டு போறாங்க, நடந்துச்சு அங்க வெட்டு. அந்த ஆயி மனுஷர்கள் துரத்தி துரத்தி உங்களை வெட்டினாங்க, 36 இஸ்ரவேல ஜனங்களை வெட்டி கொண்டு போட்டார்கள். யோசுவா தடுமாறுகிறான், இவ்வளவு பெரிய எரிகோவை ஜெயிச்சோம், இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் செஞ்சோம், ஆனா இந்த அற்பமான இந்த ஆயி ஜனங்கிட்ட இப்படி அடி வாங்கிட்டமே, இவ்வளவு பெரிய வெற்றிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார், ஆனா இந்த சின்ன ஜனங்ககிட்ட நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட இடத்துல நம்மை விட்டு கொடுத்துட்டாரே. யோசுவா தேவ சமூகத்தில் முகப்புற விழுந்து கதறி அழ ஆரம்பிக்கிற, ஆண்டவரே ஏன் இது நடந்துச்சு, ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி, எதுக்காக இந்த தோல்வி? அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் சாப தீட்டான ஒன்றை தன் வாழ்க்கையிலே தன் வீட்டிலே எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொன்னார், யாருன்னு தெரியாது, லட்சக்கணக்கான இஸ்ரவேல ஜனங்க இருக்கிறாங்க, ஒருத்தன் லட்சக்கணக்கான பேரில் ஒரே ஒருவன் தவறு செய்திருக்கிறான், ஒரே ஒருத்தன் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிறான். அப்போ கர்த்தருக்கு முன்பாக அவனுக்கு அவன் கண்டுபிடிக்கப்பட்டான், ஜனங்க யாருக்குமே தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, அதை நான் கண்டுபிடித்துக் கொடுக்கிறேன். 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
எழுந்திரு,
நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்திடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள், நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறேன்.
அப்ப பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தொடர்ந்து 16வது வசனத்தில் படிக்கலாம்.
யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது.
பாருங்க, இப்ப சீட்டு போடுகிறார்கள், யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது.
அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது
சப்தி குறிக்கப்பட்டான்.
அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான்.
அப்பொழுது யோசுவா
ஆகானை நோக்கி,
மகனே,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த
நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த
வெளிப்படுத்தி
அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றான் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும்
இருநூறு வெள்ளி சேக்கலையும்
50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும்
50 சேக்கல் நிறையான ஒரு பொற்பாலத்தையும்
நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான்
இதான் நடந்துச்சு. இப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், சபிக்கப்பட்டதை எடுத்துக்கொண்டார்கள், சீட்டு போடுனார். 12 கோத்திரத்துக்கு பேரை எழுதி ஃபர்ஸ்ட் சீட்டு போட்டாங்க. முதல் சீட்ல யூதா கோத்திரம் வந்து விழுந்துச்சு. பாருங்க எவ்வளவு துல்லியமா கர்த்தர் காட்டுறாரு. 12 கோத்திரம் அந்த லட்சக்கணக்கான பேர்ல அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சீட்டு இந்த 12 கோத்திரத்துல யூதா கோத்திரத்திலாம் குற்றவாளி இருக்கிறான். அந்த யூதா கோத்திரத்துல யார் எல்லா வம்சத்தின் பேரிலும் எழுதி போடப்பட்டுச்சு. அடுத்த ஆளை காட்டுறார். அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டே வந்து கடைசியில ஆகான கர்த்தர் கூட நிக்க வச்சுட்டார். இவன் தான் அந்த மனுஷன். அப்ப யோசு அவனை கூப்பிட்டு கேட்கிறான், ஆகானே மகனே நீ சொல், இப்ப கர்த்தரை மகிமைப்படுத்தி உன் காரியத்தை சொல், என்ன செஞ்ச. அப்பதான் இது ஆகான் அது வரைக்கும் அமைதியா நின்றுகிறான். நம்மளை யார் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தான். ஆரம்பத்திலே கர்த்தர் சொல்றா, சாப தீட்டானதை எடுத்துக்கொண்டார்கள். அன்னைக்கே இவனுக்கு உரைச்சிருக்க வேண்டாம், உரைக்கல, அப்படியே இருக்கிறான். சீட்டு போடுறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நம்மளை யார் கண்டுபிடிக்க போறான்னு நினைச்சான். யூதா விழுந்துச்சு. சரி, யூதாலேயே இவ்வளவு லட்சக்கணக்கான பேருங்க, இதுல யார் நம்மளை கண்டுபிடிக்க போறாங்க. அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு கரெக்டா வந்து அவன் நின்னான். கர்த்தர் அவனை பிடித்து கொடுக்கிறார். அது வரைக்கும் தான் மாட்டிக்க மாட்டோன்ட்டு அவன் பேசாம இருக்கிறான். அங்கேயே இருந்துட்டு அவன் பேசாம இருந்துட்டு இருக்கிறான். கடைசியிலே அவன் மாட்டிக்கொண்டான். கர்த்தர் அவன் தனிப்பட்ட அவன் பெயரை கொண்டு நிக்க வச்சுட்டார். இவன் தான் அந்த மனுஷன். இப்ப யோசுவா கூப்பிட்டு கேட்கிறான். கேட்ட பிறகுதான் சொல்றான், நான் பாவம் செய்தேன்ங்கிறான். இதுவரைக்கும் தான் பாவம் செஞ்சது அவருக்கு தெரியலையா? கூப்பிட்டு அவன் குற்றவாளி என்பதை கண்டுபிடித்து அவரை நிறுத்தி கேட்கும் பொழுது சொல்றான், நான் பாவம் செய்தேன் சொல்லி அறிக்கை இடுகிறான். இது ரெண்டாவது வகை. தானியேலுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, யாருமே உன் பாவத்தை வந்து அறிக்கையிடு நம்மகிட்ட சொல்லவே இல்லை. தேவ சமூகத்தை நல்லா பாருங்க, நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்கணும். எப்படி தெரியுமா? யாரும் உங்கள் குற்றத்தை உணர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது, உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. ஒரு செய்தியிலே கர்த்தர் உங்களை உணர்த்தி, உங்களை கண்டித்து, உங்களை எச்சரித்து, அதுக்கு பிறகு நீங்க ஓடி போய் பாவ அறிக்கை பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ளேயே தானா பாவரிக்க வரணும். ஆமென். சபையிலே ஒரு செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களை எச்சரித்து, உங்களை உணர்த்தி, அப்புறம் போய் பாவரிக்க பண்றதில்லை. அது ஆகான் முறை. எச்சரிப்பு வந்து அப்புறம் போய் பாவரிக்க பண்றது, அது ஆகானுடைய முறை. ஆனால் கர்த்தர் அதை சொல்லல, தானியேலுடைய முறையை சொல்றார். என்ன? யாருமே தானியலுக்கு நீ பாவின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கல. உங்க அப்பா அம்மா எல்லாம் பாவிகள், சந்ததி முன்னோர்கள்லாம் பாவிகள்னு சொல்லல. வாலண்டியர் அவனே போய் பாவரிக்கை பண்ணான். நான் சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். ஆமேன். உணர்த்தி 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 சொல்லி 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 பாவரிக்க பண்றதல்ல, நேச்சுரலா வரணும். அது உள்ளது உள்ளபடி வரணும், அப்பட்டமா வரணும், மறைவில்லாம வரணும், சொல்லப்படாமல் வரணும், எச்சரிக்கப்படாமல் வரணும். அப்போ ஆகானுடைய முறைமை என்ன? அவன் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தன் பாவத்தை அறிக்கை செய்தான். ஆனா உள்ளபடி என்ன செஞ்சாவே அறிக்கை செஞ்சா என்னென்ன எடுத்த அப்படி லிஸ்ட் சொல்லிட்டான். ஒரு பொற்பாலத்தை எடுத்த, 200 சேக்கர் வெள்ளி எடுத்த, அது மட்டுமல்ல ஒரு பாபிலோடைய சால்வை எடுத்த, சொல்லி அது எங்கெங்க இருக்குதுன்றது அப்படியே சொல்லிட்டான். இது ரெண்டாவது வகை. முதல் வகை ரொம்ப அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. ரெண்டாவது வகை சரியில்லை. மூணாவது ஒன்று இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:9 வாசிக்கலாம்.
அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார்.
எங்கே இருக்கிறாய் என்றார்.
அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான்.
அப்பொழுது அவர்
நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்?
புசிக்க வேண்டாம் என்று
நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார்.
அதற்காதாம்
என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன்
என்றான். மூணாவது வகை அறிக்கை ஆதாமுடைய வகை அறிக்கை. ஆதாமுடைய பாவ அறிக்கை எப்படி இருக்குது பாருங்க. கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, ஒளிந்து கொண்டிருக்கிறான், எங்க இருக்கிற கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன செஞ்ச? புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி புசித்தாயோ? ஆமான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் கேட்ட பிறகு அவன் சொல்றான், நிர்வாணி என்று கண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறேன், உனக்கு நிர்வாணி என்று உன்னை அறிவித்தவன் யார்? புசிக்க கூடாதுன்னு சொன்னதை புசித்தியோ? அப்ப அவன் சொல்றான், தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் அதை புசிக்க கொடுத்தாள், நான் புசித்தேன். பிடிபட்ட பின்பும் அவன் உள்ளதை சொல்லல. இதுதான் வர்ஸ்ட் கண்டிஷன். இருக்கிறதுலயே மோசம். முதல் மனுஷன் தான் இருக்கிறதே மோசமான பாவரிக்க பண்ணவன். அப்ப நல்லா பாருங்க, தானியேல் உணர்த்தப்படாமலேயே பாவரிக்கை செய்தான். ஆகான் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தன் பாவரிக்கை செய்தான். ஆதாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் பாவரிக்கை செய்யல. சாக்கு போக்கு சொல்றான், இது பாவரிக்கை கிடையாது. ஆதாம் சொல்றது பாவரிக்கே கிடையாது, சாக்கு போக்கு சொல்லி நடந்ததை ஒத்துக்கிறான். தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் எனக்கு அதை புசிக்க கொடுத்தாள், அதுக்கு பிறகு நான் புசித்தேன். அப்படி லாஸ்ட்ல கொண்டு வந்து முடிக்கிறான் தான் செஞ்சதை. அப்ப இது இருக்கிறதுலயே மட்டமான காரியம், ஆதாமுடைய காரியம். அப்ப பாருங்க, மூணு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, மூணு விதமான பாவரிக்கை. அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்றேன், தானியேல் ஏன் மிகவும் பிரியமானவன்? ஏனென்றால் அவன் யாரு சொல்லாமலேயே தன் குறைவை அறிக்கை செய்தான். ஆகான் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அறிக்கை செய்தான், அவன் கொல்லப்பட்டான். இந்த ஆதாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் சரி அறிக்கை பண்ணல, அவன் துரத்தப்பட்டான். ஆன்மீக மரணத்தையும் சந்தித்தான், அவன் தேவ சமூகத்தை விட்டு துரத்தியும் அடிக்கப்பட்டான். இதான் காரியம். அப்ப நம்ம வாழ்க்கையில் தானியேலை போல ஒருவரும் சொல்லாமலேயே நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய குற்றங்களை உள்ளதை உள்ளபடி நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவதுதான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம். இரண்டாவது தானியேலுடைய அந்த ஜபத்தில் அடுத்த விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், அதை திருப்பியும் தானியேல் 9 திரும்பி வந்துடுவோம். எந்தெந்த இடத்திலெல்லாம் பாவங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நியாய தீர்ப்பு என்பது கண்டிப்பாய் உண்டு. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். இப்ப அதை குறித்து அவன் என்ன சொல்றா பாருங்க, 7 வாசிக்கலாம், 9:7 படிப்போம்.
ஆண்டவரே,
நீதி உமக்கே உரியது.
உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால்
நாங்களும் எங்கள் ராஜாக்களும்
எங்கள் பிரபுக்களும்
எங்கள் பிதாக்களும்
வெட்கத்திற்குரியவர்களானோம்.
பாருங்க, 7 அவன் ஆரம்பிக்கிறான், ஆண்டவரே நீதி உமக்கே உரியதுன்னு ஆரம்பிக்கிறான். அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் வெட்கம் எங்களுக்கே உரியதுன்னு முடிக்கிறான். அதுக்கு பிறகு பாருங்க, ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்களானோம். தொடர்ந்து படிக்கலாம், அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டே. அப்போ அதுக்கு பிறகு பாருங்க, இஸ்ரவேலர் எல்லோரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவி கொடாமல் விலகி போனார்கள், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகி மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. ரீசன் சொல்றான், நீதி உமக்குரியது, வெட்கம் எங்களுக்குரியது. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தள்ளிட்டோம்,
ஏற்றுக்கொள்ளல, அதனால தான் இந்த நியாய தீர்ப்பு எங்களுக்கு வந்தது. அப்போ இவர்கள் 70 வருஷம் புறஜாதிகளுக்கு கீழே விற்கப்பட்டு கிடக்கிறாங்க. யார்? இந்த யூதா ஜனங்க 70 வருஷம் சிறைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த தானியேல் இவனை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன், எந்த தப்பு செய்யாத மனுஷன், நல்ல மனுஷன். ஆனால் தானியேல், ஆண்டவரே எங்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமத்திற்கு என்னை ஏன் சிறையாக அனுப்பினீர்? கேட்டிருக்கலாம் இல்ல? எங்கள் பிதாக்கள் செய்த துரோகத்திற்கு நான் ஏன் ஆண்டவரே இங்கு சிறையா இருக்கணும்? என்ன, என் வாழ்க்கையின் பெரும்பகுதி இந்த சிறைச்சாலையில் இருக்கிறதே, என் வாழ்க்கையின் பெரும்பகுதி அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறதே, இந்த பாபிலோனிய சிறையிருப்பில் நாங்கள் இருக்கிறோமே, எங்கள் பிதாக்கள் தான் அக்கிரமம் செஞ்சாங்க. கேட்டிருக்கலாம்ல? கேட்கல. கர்த்தர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட்னு சொன்னான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட்னா, எங்கள் பிதாக்கள் அக்கிரமம் செஞ்சாங்க. மோசை நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிற நியாய தீர்ப்பு தான் நடந்துச்சே தவிர வேறு ஒன்னு நடக்கல. நீங்க கரெக்ட் ஆண்டவரே, எங்களை சிறையிருப்புக்கு நீங்க அனுப்புனது கரெக்ட், அதற்கு நாங்கள் பாத்திரவான்கள். இந்த நிலைமை எங்களுக்கு கரெக்ட் தான், தப்பு கிடையாது. நாங்கள் 70 வருஷம் இந்த சிறையில், இந்த சிறையிருப்பில் இருக்கிறோம், சரிதான். தவறு எங்க கிட்ட தான் இருக்கிறது, தவறு உங்ககிட்ட கிடையாது. இரண்டாவது என்ன தெரியுமா? தானியேல் ஏன் தெரியுமா மிகவும் பெரியமானவன்? அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சிறையிருப்பை குறித்து கர்த்தரை அவன் குற்றப்படுத்தவில்லை. தன் குறைவுகளை, தனக்கு வந்த பிரச்சனையை தேவனுடைய நீதி என்று ஏற்றுக்கொண்டான். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நமக்கு குறைவு வருது, பிரச்சனை வருது, உடனே என்ன செய்யறோம்? என்ன தாண்டவர் செஞ்சிட்டாரு, ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஏன் இந்த நிலைமையில வச்சிருக்கிறார், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் எப்படி இருக்கிறேன், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்கிறோம் கர்த்தரை பார்த்து. என்னையே ஆண்டவருடைய வச்சிருக்கிறார். நேற்று தினத்தில் ஒருத்தர் நான் போன்ல பேசினேன், ஒரு பெண்ணிடத்துல, வாங்க நீங்க என்ன சர்ச்சுக்கு ரொம்ப வருஷம், ரொம்ப நாள் ஆச்சு சர்ச்சுக்கு வரலையேன்னு. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாருன்னு நாங்க திருப்பி கேட்டேன். நீங்க என்ன, நீங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கை ஹிஸ்டரி எனக்கு ஃபுல்லா தெரியும். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டாங்க, ஒரே வார்த்தை. நான் கேட்டேன், நீங்க என்ன பண்ணீங்க ஆண்டவருக்குன்னு கேட்டேன். வாயை திறக்கல. அவங்க வாழ்க்கை ஒரு தாறுமானான வாழ்க்கை. இதுவரைக்கும் 3 பேரோட வாழ்த்தவங்க அப்பட்டமா சொல்ல போனா கேட்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாருன்றாங்க. அப்போ உன் வாழ்க்கையின் குறைவை உன்னால் நிதானிக்க தெரியல. தன்னுடைய வாழ்க்கையின் குறைவை தெரியாம ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாருன்றாங்க. அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. இவங்கெல்லாம் யாரு? கர்த்தரை தெரியாதவங்க கிடையாது. பல வருஷங்கள் கர்த்தரை தெரிந்தவர்கள், அக்கிரமமான காரியத்தை தங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொண்டு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாருன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு, ஒரு காரியம் வருதா, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு கேட்கறத விட நான் என்ன பண்ணன்னு கேட்கறதா முக்கியம். ஆமென். என் நிலைமை இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணேன், அதை தான் கேட்கணுமே தவிர ஆண்டவர் என்ன பண்றான்னு கேட்கறது நியாயம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னும் மோசமா போறது காரணம் என்ன தெரியுமா? எல்லா தவறுகளையும் எல்லாத்தையும் நியாயமா நினைச்சிட்டு ஆண்டவர் தான் அநியாயம் பண்றதை நினைக்கிறாங்க. கிடையாது. ஆண்டவர் ஒருபோதும் அநியாயம் பண்றவர் கிடையாது. அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் நியாயமானது. அவருடைய நியாய தீர்ப்புகள் உண்மையானது, சத்தியமானது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறதா, கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் ரீசன் அங்க இருக்கும், இல்லாம இருக்கவே சான்ஸே கிடையாது. பல பேர் என்ன செய்யறாங்க, தங்களை நீதிமான்களாய் நினைத்து ஆண்டவரை குற்றப்படுத்தி தங்களுடைய நீதியை, தங்களுடைய அக்கிரமத்தை மூடி மறைக்க நினைக்கிறார்கள். தவறு. நம்முடைய வாழ்க்கையில் சொல்ற ஒவ்வொரு காரியத்தில் என்ன வந்தாலும் ஆண்டவரை பேசக்கூடாது, நம்மளதான் பேசணும். நான் என்ன பண்ணேன், என் வாழ்க்கையில் ஏன் இந்த குறைவு, ஏன் இந்த குறைச்சல் இருக்குது, நம்முடைய பர்சனல் சைடில் என்ன குறைச்சல் பார்க்கணும். ஏன் இந்த காரியம், நம்மளை தான் செக் பண்ணணும். புரியுதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செக் பண்ணணும். ஏன் எனக்கு இந்த நஷ்டம், செக் பண்ணணும். ஏன் எனக்கு இந்த நஷ்டம் வருது, அப்ப நான் ஆண்டவருடைய காரியத்தில் எப்படி இருக்கிறேன், செக் பண்ணணும். அப்போ ஆதாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சரியான விதத்தில் அறிக்கை செய்யாமல் போகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது குற்றத்தை அவன் ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பை சத்தியத்தின்படி ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் இனிமே சொல்ற நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஏன் ஆண்டவர் என்று கேள்வி விட்டு கேட்கக்கூடாது. அது பாவத்தை விட இன்னும் மோசமானது. செய்யற தப்பை விட ஏன் ஆண்டவரே நிலைமை வச்சிருக்கிறேன்னு கேட்கறது, அதை விட அது மோசமானது. ஏன் ஆண்டவர் அவரை கேட்கறத விட தனியா உட்காந்து ஏன் ஆண்டவர் ஏன் நிலைமை ஏன் நிலைமை எப்படி தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தா ஏன்றது அங்கேயே புரிஞ்சிடும், தனி அறையிலே புரிஞ்சிடும். அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. தனியா உட்காந்து தங்களை யோசிச்சு பார்த்தா ஏன்றது அவங்களுக்கே புரிஞ்சிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுங்கள், கர்த்தரை வயலாக்கியமாய் தேடுங்கள், கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், கர்த்தரை பார்க்கிலும் முக்கியமாய் மேலாய் எதையுமே நினைக்காதிருங்கள். அப்புறம் பாருங்க கர்த்தர் உங்களுக்கு எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம ஏன் கர்த்தர் இப்படி வச்சிருக்கார் கேட்கறது பைத்தியகாரத்தனம். கர்த்தர் ஒருபோதும் ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறோம் அவர் அந்த ஸ்தானத்தில் நம்மளை வைப்பார். நம்ம அவரை தூக்கி ஓரத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் என்ன தூக்கி உயரத்தில் உட்கார வைக்கிற நடக்கவே நடக்காது. புரியுதா? நம்மளை தான் பார்க்கணும். அப்ப இதனிடத்தில் தானியேல் தன்னுடைய குறைவை அவன் பார்த்து தேவனுடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் என்று சொன்னான். வெட்கம் எங்களுக்குரியது, நீதி உமக்குரியது, வெட்கம் எங்களுக்குரியது. அப்ப இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நியாய தீர்ப்புகளை நம்ம அற்பமாய் நினைக்க கூடாது. அந்த காரியங்கள் ஒரு நம்முடைய வாழ்க்கையில குறைவு வந்தால் நம்முடைய குறைவு என்ன என்பதை நம்ம பார்த்து தேவனுடைய நியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாம் கர்த்தர் சரியாய் செய்தார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். எல்லாமே சரியாய் செய்தார். நல்லது நடக்கும்போது சரியா செஞ்சார் நினைக்கிறோம், கெட்டது நடக்கும்போது சரியா செஞ்சார் ஒத்துக்கொள்ள முடியறது இல்லை. நான் சொல்றேன், கெட்டது நடக்கும்போது அதுவும் சரியாய் செய்தார் என்று ஒற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் தானியேலுக்குள் இருந்த இரண்டாவது காரியம். மூணாவது காரியம், 9:13 வாசிக்கலாம்.
மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே,
மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே
இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது,
இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது.
ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும்,
எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும்,
உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருந்தபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது, ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. மூணாவது அவன் சொல்றான் பாருங்க, பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த பிறகு கூட நான் எங்க இசையில யோசிச்சு பார்த்து ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, நாங்க யோசிச்சு பார்த்து உமக்கு நேரம் கெஞ்சவே இல்லை. இது எதை குறிக்கிறது? நாங்க இருதய கடினம் உள்ள ஆட்களாய் வாழ்ந்தோம். நியாய தீர்ப்பு வந்துச்சு, ஆனாலும் நாங்க உணர்வடையல, உணர்வடையாம உமை நோக்கி கெஞ்சாம இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்தோம். மூணாவது கவனிக்கணும், தேவ சமூகத்தில் கர்த்தரை நாம வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க தவறும் பொழுது குறைவுகள் வருகிறது. வரும்பொழுது சில என்ன செஞ்சாரோம், அந்த குறைவை கண்டு இன்னும் கர்த்தரை விட்டு தூரம் ஓடியாரோம். என்ன கர்த்தரை ஒன்றும் செய்யலையே, எனக்கு ஒன்றும் பண்ணலையே, கர்த்தரை தேடுகிறத இன்னும் விட்டு தூரம் ஓடியாரோம். நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தை நம்முடைய குறைவை பார்த்து அந்த பிரச்சனைக்கு பிறகாகிலும் கர்த்தரை நோக்கி கெஞ்ச தெரிய வேண்டும். கர்த்தரை நோக்கி நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்க தெரியும். ஆனால் அதை கூட இவங்க செய்யலன்றத அவன் அடுத்த அறிக்கையில் கொண்டு வரான். மூணாவது, அப்போ நாங்கள் இருதய கடினம், பாவம் செஞ்சது ஒண்ணு, பாவத்துக்கு தண்டனை வந்தது ரெண்டு, அந்த தண்டனை வந்தது மனம் திரும்பாதது மூணு, தண்டனை வந்த பிறகு மனம் திரும்பாமல் போனது மூணு. அப்போ நாங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்தோம். அப்ப நல்லா கவனிங்க, மூணாவது நம்முடைய வாழ்க்கையில் சொல்றேன், பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட விதத்தில் உணர்த்துவார், எச்சரிப்பார். நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே எடுத்தோட ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். கர்த்தர் அன்பா உணர்த்துவார், ஆலோசனை கொடுப்பார், கடிந்து கொள்ளுவார், புத்தி சொல்லுவார், எச்சரிப்பார், அப்புறம் தான் தண்டிப்பார். இதெல்லாம் இருக்குது, பல ஸ்டேஜ் இருக்குது. அப்போ இத்தனை காரியங்கள் வரும்பொழுது அவர் ஒரு செய்தியை உணர்த்தோம், நம்மளா தானியில போல உணர்ந்தோம் அது இல்லையா? அல்லது கர்த்தர் என்ன செய்வார், ஆகானுக்கு சொன்னது போல உணர்த்துவார், சொல்லி காட்டுவார். அல்லது ஆதாமுக்கு நடந்தது போல கர்த்தர் பிடிப்பார், இதெல்லாம் நடக்கும். ஆதாம தொடர்ந்து போல துரத்தி விடுவார். அந்த சூழ்நிலையில் ஆகிலும் நம்ம என்ன செய்யணும், உணர்வடைய வேண்டும். தொடர்ந்து இருதயத்தை நாம் கடினப்படுத்தினால் அது இன்னும் பெரிய அக்கிரமமா மாறிடும். அப்போ உங்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் குறிப்பிட்ட சில காரியத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விதத்தில் கர்த்தர் உடை உணர்த்தி இருந்தால் நீ மனம் திரும்பணும், நீ ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருக்காய் வாடணும், சரியானபடி கர்த்தரை முழு இருதயத்தோடு அவரை பின்பற்றணும், கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கணும், கர்த்தரை விட முக்கியமாய் வேற எதை நினைக்கக்கூடாது, கர்த்தரை பார்க்கிற வேற எந்த காரியத்தை நீ முக்கியமாய் நினைக்கக்கூடாது, இப்படி பல விஷயங்களை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட விதத்தில் உணர்த்தி கொண்டிருந்தால், அதற்கு நீங்கள் திரும்பவும் செய்யாமல் போனால் அதுக்கு பேர் தான் இருதய கடினம். புரியுதா? இப்ப நான் வார வாரம் ஒன்று சொல்லுவேன், சபைக்கு டைமுக்கு கரெக்ட் டைமுக்கு வாங்கன்னு, நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் கிடையாது, நேச்சுரலாவே எல்லாருக்கும் தெரியும், சொல்லாமலே தெரியும். ஆனால் முதல் காரியம் சொல்லாமலே தெரியும், இரண்டாவது காரியம் என்னை வச்சு சொல்ல வைக்கிறார். சொல்லாம தெரியாவிட்டால் சொல்லியாவது தெரியணும், சொல்லியும் தெரியாமல் திரும்பி அப்படியே இருந்தால் அதுக்கு பேர் என்ன, அதுதான் இருதய கடினம்ங்கிறது. புரியுதா? சொல்லியும் அதன் பிறகு செய்யாம இருந்தா, சொல்லியும் அப்படி இருந்தா, அதுக்கு பிறகு இருதய கடினம். அப்ப அந்த இருதய கடினத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து சரிபடணும். எந்த விஷயம், ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, இது போல எத்தனை விஷயங்கள் இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட விதத்தில் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, நான் கண்ணில் காண்டதை நான் சொல்றேன், பட் கண்ணில் காணாமல் எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். சில விஷயங்கள் உங்களுக்கு கர்த்தர் திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பார், ஆனாலும் திரும்ப 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 ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அங்க கர்த்தர் சொல்றார், அந்த இருதய கடினத்தை அறிக்கை செய்கிறார். இருதயத்தை இதுவரைக்கும் கடினப்படுத்தினது போதும், அந்த இருதய கடினத்தை விட்டு வெளியில வாங்கன்ற. அப்ப மூணாவது காரியம் பார்க்கும்போது, தானியேல் தங்கள் முற்பிதாக்கள் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க, அதை அறிக்கை செய்தான். அப்ப இன்னைக்கு மூணாவது கர்த்தர் சொல்றாரு, திரும்ப 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 கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியும் இன்னும் அதே காரியத்தை தொடர்ந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு அதை குறித்து உணர்வடையுங்கள், அதற்காக ஒப்பு கொடுங்கள் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் என்னைக்குமே சொல்ற கடின இருதயத்தை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. யாத்திரா 32:9 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு என்று கர்த்தர் கேட்டார் மோசேகிட்ட. அப்ப வணங்கா கழுத்துள்ள இருதய கடினத்தை கர்த்தர் அழிப்பேங்கிறார், அது கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாகும். அப்ப நம்ம வாழ்க்கையில் கவனமா இருக்கும், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில் கடின இருதயம் அறிக்கை செய்து சரிப்படுத்தப்பட வேண்டிய காரியம், அதை தானியேல் செஞ்சான். அதனால்தான் அவன் மிகவும் பிரியமானவனாய் இருந்தான். அல்லேலூயா. 4:18 போவோம்.
நகரத்தையும்
பார்த்தருளும்.
நாங்கள்
எங்கள் நீதிகளை அல்ல,
உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி
எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். 4வது காரியம் இவன் சொல்லுகிறான், எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய இரக்கங்களையே நாங்கள் முன்வைத்து வருகிறோம். தானியேல் ஏன் மிகவும் பிரியமானவராக இருந்தான் தெரியுமா? அவனுக்குள் எல்லாமே நீதியே தான் இருந்துச்சு. அவன் சொல்ல போன நிறைய நீதி சொல்லலாம், அந்த ஜெபத்தில் சொல்லியிருக்கலாம், தானியேலே உன் நீதியை சொல்லு, நாம சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான், தேவரீர் இந்த பாபிலோனில் கொண்டு வந்த பொழுது எங்களுக்கு ராஜ உணவு வழங்கப்பட்டது, ஆனால் நான் அந்த உணவினால் தீட்டுப்படுத்தாத வழிக்கு என்னை காத்துக்கொண்டேன். சொல்லிருக்கலாம்ல, அவருக்கு நீதி நிறைய சொல்லலாம். வேற என்னப்பா அவங்ககிட்ட இருக்குது, தினமும் 3 தவறாமல் ஜெபிக்கிற வழக்கம் எனக்கு இருந்தது, அதற்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்ட பிறகும் நான் அதை பத்தி பயப்படல, நான் கரெக்டா 3 தடவை ஜெபிச்சேன், தன் ஜெபத்தை குறித்து நீதியாய் பேசியிருக்கலாம், தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து அவன் நீதியாய் பேசியிருக்கலாம். தானியேல் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவன் சொல்லியிருக்கலாம், நான் எங்கேயுமே பொய் சொன்னது கிடையாது, மாய்மாலம் மணிந்தது கிடையாது, லஞ்சம் வாங்கினது கிடையாது, திருடினது கிடையாது, அபகரிச்சது கிடையாது, எங்கேயும் நான் உண்மை உள்ள மனுஷன். சொல்லியிருக்கலாமே, தன்னுடைய உண்மையை பத்தி அவன் பேசல, தன்னுடைய பரிசுத்தத்தை பத்தி அவன் பேசல, தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததான எந்த காரியத்தை குறித்து அவன் பேசவே இல்லை. அவருடைய வாழ்க்கையின் ஜெபத்தை குறித்து எதை குறித்தும் அவன் பேசவே இல்லை. அப்ப அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும், அநேகம் நீதிகள் அவனுக்குள் இருந்தும் அவன் எதை குறித்தும் அவன் பேசவில்லை. அவன் நீதி உள்ளவனாய் வாழ்ந்தாலும் உம்முடைய இரக்கங்களையே நான் நம்பி வாழ்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நீங்க பல நேரத்தில் நீதி நம்ம நினைக்கிறோம், நம்முடைய நீதினால காரியம் நடக்கும். நம்ம ஜெபத்தில் நீதியை தேடுறோம், நம்ம நீதியை சொல்ல நினைக்கிறோம். நீதியை சொல்ல நினைக்கிறவங்க என்ன நடக்கும் தெரியுமா? பைபிள் ஒரு வசனம் வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 23:3-4 வசனங்களை வாசிக்கலாம். யோபு 23, இவன் ஒரு சிறந்த நீதிமான். யோபுவை போல சிறந்த நீதிமான் யாருமே கிடையாது. அவனுடைய காரியத்தை பாரு, 23:3-4 வசனங்கள்.
நான் அவரை கண்டு எங்கே கண்டு சந்திக்கலாம்,
நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று
அறிந்தால் நலமாயிருக்கும்.
அப்பொழுது நான்
அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால்
என் வாயை நிரப்புவேன். நல்ல கவனிங்க, யோபுவை போல நீதிமான் யாருமே கிடையாது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல பூமியிலே ஒருவனுமே இல்லைன்னு கர்த்தரே சொல்லியிருந்தார். இப்ப இந்த யோபுவின் நிலைமை என்ன தெரியுமா? இந்த 23 இவ்வளவு பெரிய நீதிமான் கர்த்தர் எங்க இருக்கிறார் அவனுக்கு தெரியல. இவ்வளவு பெரிய நீதிமானுக்கு கர்த்தரை எங்க சந்திக்கிறது, தன்னோட பிரசன்ஸ் கண்டுபிடிக்க தெரியல. ஏன் தெரியுமா? அவன் உள்நோக்க வேறையா இருக்குது. இங்க நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியல. எங்க கண்டு சந்திக்க தெரியல. தேவ சமூகம் எங்க கிடைக்கும் அவனுக்கு தெரியல. தேவ பிரசன்னத்தை கண்டுபிடிக்க தெரியல. ஏன் தெரியுமா? அவனுடைய உள்நோக்க வேறையா இருக்குது. எதுக்கு தெரியுமா சந்திக்க நினைக்கிறான்? அப்பொழுது நான் என் நியாயங்களை எல்லாம் அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியங்களை ரூபிக்கும் வார்த்தைகளை என் வாயை நிரப்புவாராம். அதுக்குதான் காத்துட்டு இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் எப்ப கிடைக்கும், கர்த்தரை நான் எப்ப பார்ப்பேன், பார்த்த உடனே என்னுடைய நியாயத்தை எல்லாம் சொல்ல போறேன்றான். ஓஹோ, இதுதான் உனக்கு காரியமா? கர்த்தர் அவனுக்கு மறைச்சிட்டார். போ, உன் நியாயத்தை பேசுறதுக்கு என்கிட்ட வரையா போன்ட்டார். யோபு நீதிமான் தான். அவன் நியாயத்தை பேசணும்னு நினைக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தன்னுடைய சமூகத்தை காட்டவே இல்லை. நல்ல கவனிக்கணும், நம்ம நியாயத்தை கர்த்தருக்கு முன்பாய் பேச நினைத்தால் கர்த்தர் நமக்கு வெளிப்பட மாட்டார். அதுதான் இங்க தானியேல் அழகா செய்யறான். எங்கள் நியாயத்தை அல்ல, உம்முடைய இரக்கத்தையே நாங்கள் நாடி வருகிறோம். இரக்கத்தை நாடுகிறவனுக்கு தேவ சமூகம் கிடைக்கும். நியாயத்தை பேச நினைக்கிறவனுக்கு கர்த்தர் தன் முகத்தை மறைத்துக் கொள்வார். தன்னுடைய நியாயத்தை மறைத்து, நமக்கு 1000 நியாயம் இருக்கலாம், யோபுவை போல 1000 நியாயம் இருக்கலாம், அல்லது தானியேலை போல 1000 நியாயம் நமக்கு இருக்கலாம். நம்முடைய நியாயத்தை பேசுகிறது தேவ சமூகம் அல்ல, தேவனுடைய இரக்கத்தை தேடுவதுதான் தேவ சமூகம். அல்லேலூயா. நம்ம நியாயத்தை பேசணும்னா கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை ஒண்ணுமே நேசிக்க மாட்டார், நம்ம பிரியமானவங்களை இருக்க முடியாது. கர்த்தருடைய இரக்கத்தை தேடுகிறவன் தான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. கடைசி அவனை சொல்லி முடிக்கிறேன். 17:19 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
இப்பொழுதும் எங்கள் தேவனே நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும்
உம்முடைய அடியானுடைய விண்ணப்பத்தையும்
அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரி நிமித்தம்
உமது
முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும்
ஆண்டவரே
கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல்
செய்யும்
உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றே.
இந்த 17:19 ஒரு வார்த்தையை மட்டும் கவனிச்சுங்க. இப்பொழுதும் உங்கள் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் நல்ல கவனிங்க ஆண்டவரின் நிமித்தம் உம்முடைய முகத்தை
பிரகாசிக்க பண்ணும் யார் இந்த ஆண்டவர்? ஆண்டவரின் நிமித்தம் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அடுத்தது பாருங்க, 19வது வசனத்திலே ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. நல்லா பாருங்க, ஆண்டவரே கவனியும், தேவனே உம்முடைய நிமித்தமாக, இங்கே ஆண்டவரின் நிமித்தமாக, இங்கே பார்க்கும் பொழுது உம்முடைய நிமித்தமாக, இந்த ஆண்டவரின் நிமித்தமாக என்று 17வது வசனத்திலையும், உம்முடைய நிமித்தமாக என்பது 19வது வசனத்திலே வருது. இது என்ன? இந்த ஆண்டவர் யார்? இவர்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிறார். உம்முடைய நிமித்தமாக என்று சொல்லுவது யாரை குறிக்கிறது? பிதாவாகிய கர்த்தரை சொல்லுகிறான். அப்ப இந்த இடத்தில் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், என்னை கவனியும், எங்களை மீண்டும் எங்களை எழும்ப கட்ட பண்ணும். அதை சொல்லும் பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரையும் மகிமைப்படுத்துகிறான். மகிமைப்படுத்தி எங்களை மறுபடியும் கட்டி எழுப்பும் இந்த தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த 19வது வசனத்தில் அந்த ஜெபத்தை கொண்டு அவன் முடிக்கிறான். அப்படி முடிக்கும் பொழுதுதான் அவன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றான். கர்த்தர் அதன் பிறகு அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களை அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். அல்லேலூயா! கர்த்தர் அதை செய்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், ரொம்ப பிரியமானவன். அவனை அப்படி மாற்றினதற்கு காரணம் இந்த ஒரே ஜபம். அல்லேலூயா! இந்த ஒரே ஒரு ஜபம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். க்ளோரி டு ஜீசஸ். இது ஒரு பிரியமான பாவறிக்கை ஜபமாயிருக்கிறது. அவன் செய்த இந்த ஒரே ஒரு ஜபம் அவனை கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனாக மாற்றிவிட்டது. அவன் செய்த ஜபம் மிகவும் ஆழமான ஒரு பாவறிக்கை. முதலாவது அந்த ஜபத்தின் முதல் பகுதி, தன்னுடைய பாவத்தை அப்பட்டமாக அவன் அறிக்கை செய்தான். தன்னுடைய முன்னோர்களின் பாவத்தை அவன் மறைக்கவில்லை. அவனை யாரும் உணர்த்தவில்லை. உணர்த்தாமலேயே தன் பாவத்தை அவன் அறிக்கை செய்தான். தேவ பிள்ளைகளே, உங்களை யாராவது உணர்த்தி நீங்கள் அறிக்கை செய்யணும் கிடையாது. உணர்த்தாமலேயே சபையில் ஒரு செய்தி வந்து உங்களை கண்டித்து அப்புறம் பாவ அறிக்கை செய்யறது கிடையாது. தானா செய்யணும், தானா செய்யணும். நமக்கே நம்முடைய குறைவு தெரியுமே, அதை செய்யாம அந்த இடத்துல அறிக்கை செய்ய தவறும் பொழுதுதான் கர்த்தர் சபையில வைத்து அதை சொல்லுகிறார். செய்தியின் மூலமாய் சொல்லுகிறார், பல சூழ்நிலைகளிலே சொல்லுகிறார். ஆனா அது யாருமே சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு அவர் பர்சனலா சொல்லியிருப்பார். எந்த ஒரு தவறையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, மத்தவங்க மூலமா சொல்றது ரெண்டாவது தான், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கர்த்தர் பர்சனலா சொல்லுவார். உங்க இருதயத்துல ஃபர்ஸ்ட் அவர் டைரக்டா பர்சனலா சொல்லுவார். அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச், கர்த்தருடைய முதல் அப்ரோச். அதுதான் ஃபர்ஸ்ட் தனியா உங்களுக்கு சொல்லுவார். அந்த தனியா சொல்லி கேட்காம போகும் பொழுதுதான் அவர் ஒரு செய்தியின் மூலமாக உங்களை காமனா உணர்த்துவார். அப்புறம் பர்சனலா உங்களை ஒருவேளை எச்சரிக்கலாம், கடிந்து கொள்ளலாம், அதுக்கு பிறகு கடிந்து கொள்ளலாம், பின்பு தண்டிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப அவர் உங்களுக்கு பர்சனலா சொல்லும் பொழுதே நீங்கள் அறிக்கை செய்யும். தானியலுக்கு பர்சனலா கர்த்தர் பேசும் பொழுதே அவன் அறிக்கை செய்தான். ஆனால் ஆகான் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அறிக்கை செய்தான். ஆதாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் அவன் அறிக்கை செய்யலை. சாக்கு போக்குதான் சொன்னான். தேவ பிள்ளையே, தானியலை போல நாம் மிகவும் பிரியமானவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுதே நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிங்க. அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமாயிருக்கும். இரண்டாவது, அந்த சிறையிருப்பின் 70 வருடங்களை குறித்து ஏன் அவன் கேள்வியே கேட்கல? அது கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு என்று சொன்னான். வெட்கம் எங்களுக்குரியது, நீதி உமக்குரியது, வெட்கம் எங்களுக்குரியது என்று சொன்னான். தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சிறையிருப்பை அவன் கர்த்தரை குற்றப்படுத்துவதற்காக அவன் யூஸ் பண்ணல, அதிலே அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே, நீ நீதியுள்ளவர், நியாயாதிபதி, உண்மையாய் செய்கிறவர். தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவு வரும்பொழுது ஏன் ஆண்டவர் இதை செஞ்சீர்னு நீங்க கர்த்தரை கேட்காதீங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, மனுஷன் போய் பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் தான் இப்படி இருக்கிறேன், என்னமோ நம்ம தான் நீதிமான் மாதிரி கர்த்தர் அநியாயமாய் நம்மளை தண்டிக்கிற மாதிரியோ
அப்படி பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. தேவ சமூகத்தில் நம்முடைய குறைவு இல்லாமல் கர்த்தர் எதையுமே கர்த்தர் செய்ய மாட்டார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவரை போல நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர்கள் யாருமே கிடையாது. நூற்றுக்கு நூறு நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவர். அப்போ ஒரு சின்ன காரியம் என்றால் ஏன் இந்த நிலைமை கேட்காதீங்க, நான் என்ன செஞ்சேன்னு நம்மளை பார்க்கணும். கர்த்தர் என்ன செஞ்சான்னு கேட்கக்கூடாது, நான் என்ன செஞ்சதுனால இது வந்துச்சுன்னு கேட்கணும். அதுதான் முக்கியம். அப்ப ரெண்டாவது, தேவனுடைய தீர்ப்பை என்னைக்குமே அசட்டை பண்ணாமல் அதை நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய குறைவுகளை நாம் அறிக்கை செய்து நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு அது நமக்கு உதவியாயிருக்கும். மூன்றாவது பார்க்கும் பொழுது, திரும்ப திரும்ப சொல்லி உங்களுடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக நீங்கள் எச்சரித்து தண்டனை வந்த பிறகும் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் கெஞ்சலன்னு சொல்றான். மூணாவது, தன் கடின இருதயத்தை சொன்னான். தேவ பிள்ளையே, சில காரியத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, தொடர்ந்து உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள், கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். அங்கு கெஞ்சலேன்னு அவன் பாவரிக்கை செஞ்சான். அப்ப மூணாவது, நம்முடைய இருதயம் கடினப்படக்கூடாது. அதை தேவ சமூகத்தில் இதுவரையிலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சி அந்த கடின இருதயத்தை தகர்க்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். நான்காவது பார்க்கும் பொழுது, தானியேல், உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் நீதி நிமித்தமாக அல்ல, உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் வேண்டுகிறோம். அவனுடைய நீதி என்று சொல்லப்போன நிறைய நீதி தானியேல் சொல்லியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய நீதியை குறித்து அவன் பேசவே இல்லை, கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து பேசினான். யோபு தானியேலை விட ஒரு சிறந்த நீதிமான் தான், அவனைப் போல பூமியில் யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு தன் முகத்தை மறைத்து கொண்டார். ஏன் தெரியுமா? அவன் தன் நீதியை பேச நினைச்சான், கர்த்தர் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைத்து கொண்டார். அவன் புலம்புகிறான், கர்த்தரை நான் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். ஏன் அவனுக்கு அந்த நிலைமை தெரியுமா? அவன் தன் நீதியை பேச நினைத்தான், கர்த்தர் அதை கேட்க விருப்பப்படலை. நான் சொல்றேன், நம்ம நீதியை பேசுறவன் நினைச்சுனா கர்த்தர் அதை விருப்பப்பட மாட்டார். அவருடைய நீதி, அவருடைய இரக்கங்களை சார்ந்து நில்லுங்கள், அப்ப கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களை நீங்கள் சார்ந்து கொண்டால் கர்த்தர் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பார். கடைசி காரியத்தை பார்க்கும் பொழுது, தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவர் நிமித்தம், உம் நிமித்தம் என்று சொல்லி கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தி அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தர் அப்படியே செய்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இந்த ஐந்து காரியங்களை ஆழமாய் உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் காணப்படுவீர்கள்.